வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்லும் சென்றல் பொன்னேகம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் செந்தல் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் இலட்சியம் நிறைவேற வேண்டுமாயின், யதார்த்தத்துக்கு பொருந்துவதாக இல்லையெனினும் அதை செய்ய விரும்புகிறார்கள் சிலர். இவர்களால் தான் லட்சியத்தை சாதிக்க முடிகிறது. லட்சியத்தை துரத்த முன் பரீட்சிக்க வேண்டும், 10 கேள்விகளை கேட்க வேண்டும், கேள்விகளுக்கு நேர்மையான பதில் சொல்ல வேண்டும். அந்த பதில்கள் திருப்தியாக அமைந்தால் அது கடைப்பிடிக்கக்கூடிய லட்சியம், இல்லை என்றால் அதனை மாற்றி அமைப்பது பற்றி சிந்திப்பது நன்று. நம் லட்சியம் யாரோ சொன்னார்கள் என்று இல்லாமல் நம்முடைய விருப்பத்துடன் அந்த லட்சியத்தை கைக்கொள்ளுவோம் என்ற உறுதியுடன் இருக்க வேண்டும். எதை தொடங்கும் போதும் தெளிவான இலக்கு இருந்தால் அந்த லட்சியத்தை அடையும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். சில லட்சியங்களை அடைய பிறரை சார வேண்டியும் இருக்கலாம். அப்படி தேவை வரும் சமயம் யாரை சேர்த்தால் லட்சியம் வெற்றி பெறும் என்பதை தெளிவாக புரிந்து திட்டமிடல் அவசியம். பல நேரங்களில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், ஆனால் துடிப்பு இருக்காது. துடிப்பு இல்லாத லட்சியம் நிறைவேறுவது கஷ்டம். லட்சியத்தை அடையும் பார்வையும் தெளிவாக இருக்க வேண்டும். லட்சியம் என்பது தனி நபர் மட்டும் சாதிப்பதால் இருக்காது, குழுவாக சேர்ந்தும் செய்ய வேண்டி இருக்கும். அவர்களின் பங்களிப்பு என்ன, அவர்களின் உறவை எப்படி பாதுகாப்பது என முன்கூட்டியே தீர்மானித்து செயல்பட்டால் எல்லாம் எளிதாகும். நன்றி, வணக்கம்.
தந்து மடக்கிடும் நீ எழவும் பயம் கொழுது மயங்காததா எழவும் பயம் கொழுது மயங்காததா அவற்றை எவன் உலகு அனுப்பி வைக்க தயங்காததா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, ஒரு குரலுடன் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். மன தூய்மை செய்தினை தூய்மை இரண்டுமே இரண் தூய்மை தூவா வரும். கருத்தை பார்ப்போம். மனம் சுத்தமாக இருக்க வேண்டும், அதே போல செய்கையும் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்திருக்கும் இனத்தின் சுத்தத்தை துணையாக கொண்டு உண்டாகும். இங்கே இரண்டு விடயங்கள் பேசப்படுகின்றன. ஒன்று மன தூய்மை, மற்றொன்று செயல் தூய்மை. செயற்கை நல்லதாக அமையாமல் போகுமானால் முதலில் மனம் கட்டுப்போகின்றது, செயல் கட்டுப்போவதற்கும் காரணமாக இருக்கின்றது. அந்த குரலை மீண்டும் கேளுங்கள். மன தூய்மை செய்வினை காசி ஆனந்தன் ஈழத்தின் பாரதிதாசர் என்று அழைக்கப்படுகின்றார். ஏனென்றால் பல உணர்ச்சி மிகுந்த கவிதைகளை அவர் எழுதியுள்ளார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். அவர் மட்டக்களப்பில் நாவத்குடா என்ற கிராமத்தில் 1938 பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு தமிழில் மிகுந்த பற்று இருந்தது. தனது 11வது வயதிலே தமிழ் கவிதைகள் எழுத தொடங்கினார். பாரதிதாசனை அவர் பெரிதும் விரும்பினார். பாரதிதாசன் போலவே கவிதைகள் எழுத வேண்டும் என்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. அவரை ஸ்ரீலங்கா அரசாங்கம் 57 கைது செய்தது. ஏனென்றால் அவர் சிங்கள ஒன்று என்ற சட்டத்துக்கு எதிராக போராட்டம் செய்தார். ஜெயிலில் 2 வருஷங்கள் அவர் இருந்தார். அப்போது சிறையில் இருக்கும் பொழுது அவருக்கு காச நோய் பற்றியது. அவரை விடுவிக்கும் பொழுது அவருக்கு மிகவும் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அதற்கு பிறகு அவர் தமிழ்நாட்டுக்கு சென்று பச்சையப்பா கல்லூரியில் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் மொழியையும் கற்றார். பேராசிரியர் வரதராசன் போன்ற பெருந்தகைகளோடு அவர் மாணவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1963 அவர் ஸ்ரீலங்கா திரும்பி அப்போது அரசாங்கத்துக்கு மொழிபெயர்ப்பாளராக நியமிக்கப்பட்டார். 1972 ஸ்ரீலங்கா ஒரு சுயேட்சை நாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட போது அவர் தன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு சமஷ்டி கட்சியை சேர்ந்தார். ஆனால் திரு செல்வநாயகம் அவர்கள் இறந்தபோது சமஷ்டி கட்சியை விட்டு ஒரு தொழிற்கட்சியை சேர்ந்தார். அதற்கு பிறகு விடுதலை புலிகளின் இயக்கத்தில் அவர் மிகவும் தொண்டாற்றினார். அதனால் அவர் பழையபடி சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சிறையிலிருந்து வந்ததும் அவர் தமிழ்நாட்டில் சென்று தஞ்சம் புகுந்தார். தற்போது அவர் சென்னையில் வாழ்கின்றார். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இப்போது அவருடைய கவிதைகள் சிலவற்றை பார்ப்போம். முதலாவதாக தமிழை பற்றிய கவிதை. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழின் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும், அமிழ்தே உன் எழில் நினைந்தால் 1000 பூக்கள் சிரிக்கும் சிரிக்கும், தமிழே நீயே என் இயக்கம், தாய் நீ துணை என் வழிக்கு நடக்கும், அமுழ்தே நீ தரும் இன்பம் அடியேன் வாழ்வில் வேறெங்கே கிடைக்கும். அமுழ்தே நீ தரும் இன்பம் அடியேன் வாழ்வில் வேறெங்கே கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது அவரது தமிழ் பற்று நன்றாக தெரிகின்றது. கட்டுரை மிகவும் உணர்ச்சி தரும் கட்டுரை. தமிழ்நாடு இருந்த பொழுது தனது தாய்மண்ணை பற்றி நினைத்து எழுதிய கவிதை. பெற்றவங்கள் ஊரில் இயங்குகிறார் அங்கு பாசத்திலே, எத்தனை நாள் காத்திருப்பேன் அடுத்தவன் தேசத்திலே. உண்ணவும் முடியவில்லை, உறங்கவும் முடியவில்லை, எண்ணவும் முடியவில்லை, இன்னும் தான் விடியவில்லை. கெட்டிப்புழு அடித்த நாங்கள் விளையாடும் தெருவிலேயே கட்டி வைத்து குத்துயிரானோம், யார் மனமும் உருகவில்லை. ஊர் கடிதம் படுக்கையிலே விம்பி நெஞ்சம் படிக்குது. அடுத்த பாட்டு தமிழ் பற்றை கூறும் ஒரு பாட்டு. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும், எந்தன் கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும், வாழ்வு கட்டு நடுத்தெருவோடு கிடந்து கீழ் நினைவுற்றாலும், மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மறப்பேனோ. காசி ஆனந்தர் அவர்கள் ஒரு சிறந்த கவிஞர் என்பதை சற்றேனும் ஐயமில்லை. ஈழத்தின் ஒப்பற்ற கவிஞர் அவர் என்பது மிக ஆகாது. நன்றி, வணக்கம் நேயர்களே.
வெளியிடை கண்ணம்மா கண்ணம்மா, காத்து வெளியிடை கண்ணம்மா, நின்ற காதலை எண்ணி கழிக்கின்றேன். காத்து வெளியிடை கண்ணம்மா, நின்ற காதலை எண்ணி கழிக்கின்றேன்.
அமுதோ திணையொத்த இதழ்களும் இதழ்களும்
ததும்பும் வேடிகளும் சொல்லும் போதிலே கண்ணம்மா 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 வென்ற பேர் சொல்லும் போதிலே என்ற வாயிலே அமுதூருதே
உயிர் தீயனிலே வளர்போதே சிந்தனையே என்ற திட்டமே.
இந்த காற்று வெளியீடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றே
நின்றன் காதலை எண்ணிக்கள்
நின்றன் காதலை எண்ணி கணிக்கின்றேன்.
கைபேசி என்ற தலைப்பில் பேச வருகிறார் துரை சரவணன்.
வடக்கே திருச்சி மலைக்கோட்டை, தெற்கே திருமயம் புகழ்கோட்டை, நடுவிலே திகழும் கலைக்கோட்டை, நாடே புகழும் புதுக்கோட்டை என்னுடைய ஊர். என் ஊருக்கு முதல் வணக்கம். என்னை பார்த்து கவிதை எழுத சொன்னார்கள். சரி, கவிதை எனும் பேரரசி வரவுக்காக நான் கையினிலே கோல் பிடித்து காத்திருந்த நேரம் அது. மக்கள் எல்லாம் மாக்களானார். எதனாலே? இரண்டாலே. ஒன்று விலைவாசி, மற்றொன்று கைபேசி. கைபேசி அதற்கு மேதினியில் மேன்மீதரும் சிறப்பு. நான் கைகொள்ளும் மேன்மீதரும் அதுவே என் தலைப்பு. கைபேசி என்னிடம் பேசிய கதை சொல்கிறேன். எல்லா திசைகளும் எனக்குள் அடக்கம், எல்லா திசைகளும் எனக்குள் அடக்கம், எல்லோர்க்கும் என் மீதே இன்றைய மயக்கம். வடிவத்தில் சிறியவன் நான், வாமன அவதாரம் நான், அடியெடுத்து நான் அளந்தால் அண்டமெல்லாம் சிறிதாகும். கையளவு இதயத்தின் கடல் அளவு ஆசைகளை கடல் கடந்திருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன். மூர்த்தியிலே சிறியவன் நான், மும்மடங்கு பொழிகின்ற கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான், கேள்வி ஞானம் உடையவன்
சொல்றான்.
கையளவு இருக்கின்ற இதயத்தை கடல் கடந்திருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன். மூர்த்தியிலே சிறியவன் நான், மும்மடங்கு பொழிகின்ற கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான், கேள்வி ஞானம் உடையவன் நான், சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் எல்லோரின் காதோரம் பேசுகின்றேன், கைக்குள்ளே வாழுகின்றேன். கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கைபேசி இல்லையெனில் அன்னையற்ற பிள்ளையென அனாதையாய் திரிந்திடுவார். தானாக பேசினாலே, தனியாக சிரித்தபடி போனாலே பைத்தியம்பார் போகுதென்பார் அண்ணாளில். வீதியிலே இன்றைக்கோ வாகன நெரிசலிலும் பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உளறுகின்றார். பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உளறுகின்றார். காரணம் தான் தெரிகிறதா? கைபேசி என்னிடம்தான் ஊர்க்கதைகள் அளக்கின்றார், உலகினையே மறக்கின்றார். மன்னனுக்கும் புலவனுக்கும் மதிகான நட்பு அன்று. கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கைபேசி காதல் இன்று. பொத்தானை மறந்தாலும், போட்டிருக்கும் சட்டையிலே பொத்தானை மறந்தாலும், புத்தகத்தை மறந்தாலும், புசித்திடவே மறந்தாலும், பெற்றோரை அத்தானை யாரைத்தான் மறந்தாலும், மனிதன் விவேக கை பேசி என்னை வித்தகனாய் மறப்பதில்லை. காதலனும் நோக்கியா, காதலியும் நோக்கியா, காதலனும் நோக்கியா, காதலியும் நோக்கியா, இதை பேதையான பெற்றோரும் பின்னொரு நாள் நோக்கியா. நோக்கமெல்லாம் மனிதருக்கு நோக்கியாவின் பக்கம்தான், ஏக்கமெல்லாம் நோக்கியாவின் என்வர் செய்கை பேசிதான். சோற்றுக்கு வழி இல்லை, உனக்கு சோனி எரிக்சன் அவசியமா? சோற்றுக்கு வழி இல்லை, உனக்கு சோனி எரிக்சன் அவசியமா? ஏரோட்டும் பிழைப்பு இருக்கு, உனக்கு எதிர்த்தாப்புல ஏர்செல் கடை எதுக்கு? நோயில்லா வாழ்வு போதும் நோக்கியா தேவையில்லை என்று நான் சொன்னாலும் என் கேள்விக்கு பதில் இல்லை. என்னையே புகழ்கின்றார் எருமை போல் விழிக்கின்றார். என் காதலியே, உன் காதல் வார்த்தை பட்டால் கள்ளும் இனிதாகும். கனியாகும். உன் காதல் வார்த்தை வாங்கித்தரும் என் கைபேசி இனிதாகும் என்று சொல்வோன் சிலன். பலருக்கோ நிமிஷமும் இனிக்கும் பிழைப்பில்லை, எனக்கோ என் காதலியிடமிருந்து கைபேசியிலே அழைப்பில்லை என்று என்னால் ஏங்குவோர் சிலருண்டு. என்றாலும் தினம் காலை நான் எழுப்புவோர் பலருண்டு. தலையான கை பேசி என்னை தவம் இருந்து கண்டெடுத்தார். கொலைகாரன் கையில் நான் குத்துயிராய் கிடக்கின்றேன். கைபேசி திரையினிலே காந்தி படம் இருப்பதில்லை. மைபூசும் நடிகையரின் மார்பழகு படம் இருக்கு. கைபேசி திரையினிலே காந்தி படம் இருப்பதில்லை. மைபூசும் நடிகையரின் மார்பழகு
கவிதடா. வயசுக்கு மீறின கவிதை சொல்லு.
இருக்குமிடம் தெரியாமல் பித்தனை போல் பிதற்றுவோனுக்கு கைபேசி நஞ்சாகும், கல்லறைக்கு வழியாகும். அஞ்சுதற்கும் அஞ்சாமல் அறிவிலி போல் நடந்துகின்றால் கைபேசி கொலைக்கருவி கல்லறைக்கு வழிகாட்டி. கணத்தினிலே கைபேசி காதலினால் சாலையிலே பிணமானோர் எண்ணிக்கை நான் பேசத்தான் அடங்கிடுமா? கைபேசி காத்திருக்க கவனம் எல்லாம் அதில் இருக்க மெய்பேசி சென்றவன் மேல் மோதியதே பேருந்து. இருசக்கர வாகனத்தில் விரைவாக செல்கையிலும் இருசக்கர வாகனத்தில் விரைவாக செல்கையிலும் பெருமை கொள பேசுகின்றார், பெருமிபத்தில் சாகின்றார். மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும், மூளையெல்லாம் பேச்சிருக்கும், வானலக்கும் SMS வளர்கொடுமே என் சொல்வேன். மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும், மூளையெல்லாம் பேச்சிருக்கும், வானலக்கும் SMS வன்கொடுமே என் சொல்வேன். அங்குங்கெனாதபடி ஆனந்த கைபேசி, அங்குங்கெனாதபடி ஆனந்த கைபேசி எங்கெங்கும் நிறைந்திருக்கும் இவ்வுலக புதுமை கடவுள். ஊர் உலகே விரும்பி என்னை உறவாடும் என்னை ஏன், ஊர் உலகே மிக விரும்பி உறவாடும் என்னை ஏன் தேர்தலிலே இன்று வரை தேர்ந்த சின்னமாக வைக்கவில்லை. இருந்தாலும் எனக்குள்ள ஏற்றத்தை சொல்லிவிட்டேன், வரும் நாளில் சின்னமென வைக்கட்டும் தேர்தலிலே. இத்தோடு கைபேசி என்னோடு பேசி முடித்துக் கொண்டு, நானோ கவிஞன் இல்லை, நான் இங்கு சொல்லி இருக்கும் கருத்துக்களோ சுருக்கம், என் கவிதை மீது ஏற்பட்டதா உங்களுக்கு சின்ன மயக்கம், என் விரல்கள் வருடிய இந்த வரிகளுக்கு கேட்கிறேன் நன்றி வணக்கம்.
பாட்டொன்று கேட்போம்.
வணக்கம், பாட்டொன்று கேட்போம். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, இதுவே இன்று நாம் கேட்க போகும் பாடல். உலகில் படைக்கப்பட்டவை அனைத்துமே தனது மகிழ்ச்சிக்காகவே என்னும் மனப்போக்குடன் ஆடி பாடி திரிகின்ற நாயகியின் மனப்போக்கை பாடல் வரிகள் வெளிப்படுத்தும் விதமே அலாதியானது. ஆசைகள் பெரியவைகள், அடைய முடியாத நிலையில் இருப்பவை. அடைந்து விட்டால் அதைவிட பெரிய இன்னொரு ஆசை தோன்றும். கவிஞர் வைரமுத்துவின் சின்ன சின்ன ஆசைகள் ஒன்றும் குறைந்த ஆசை அல்ல. பாட்டின் கண்டவியிலேயே வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை என்று சொல்லியிருக்கிறார். இது சின்ன ஆசையா? பாடலின் வரிகள் எல்லாமே சின்ன சின்ன ஆசைதான். அடுத்து வருகின்ற ஆசையை பாருங்கள். மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களையெல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களையெல்லாம் விட்டுவிட ஆசை, கார்குழலில் உலகை கட்டிவிட ஆசை. அடேங்கப்பா, சின்ன சின்ன ஆசைகளாய்வை. மல்லிகையாய் மாற வேண்டும், தென்றலுக்கு மாலையிட வேண்டும், மேகங்களை தொட வேண்டும், சோகங்களை விட வேண்டும். இது போதாதென்று உலகை கூந்தலால் கட்டிவிட வேண்டும். எப்படித்தான் முடியும்? பேச்சு வயலாடி நாற்று நட ஆசை, மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை, இரண்டும் அழகிய ஆசைகள். இப்படி ஆசைகளாகவே அடக்கி இருக்கிறார் கவிஞர். ஆசைதான் துன்பத்தின் காரணம் என்கிறார் புத்தர். அதனால் என்ன, இவையெல்லாம் சின்ன சின்ன ஆசைதானே. ஆசைப்படுவது துன்பம் இல்லை, அதை அடைய எடுக்கும் சிரமங்களைத்தான் துன்பம் என்கிறார் புத்த பெருமான். இப்பாடலை எழுதியமைக்காக 1992 சிறந்த பாடல் ஆசிரியருக்கான இந்தியாவின் தேசிய திரைப்பட விருது கவிஞர் வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்டது. இப்பாடலின் இசையமைப்புக்காக AR ரஹ்மானுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய திரைப்பட விருது கிடைத்தது. பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஆசைகளாக இருந்தாலும் அழகான வரிகளுக்காக பாடலை கேட்க உங்களை அழைத்து விடைபெறும் நான் சுகி பாலச்சந்திரன்.
இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சத்தம்